புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசு போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திருமதி பி அமிர்தவர்ஷினி அவர்கள் உன்னால் முடியும் குரூப் 4 யூனிட் 1 பொது அறிவியல் தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் அமிர்தவர்ஷினி. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பாடத்திட்டத்திலுள்ள யூனிட் 1 பொது அறிவியல், அதாவது ஜென்ரல் சயின்ஸில் உள்ள ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாடத்தை பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒளியியல் பாடத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடம் கொஞ்சம் முக்கியமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒளியியல் பாடம் வரும். ஒன்றுன்னா பார்ப்போம். இப்போது ஒளி, ஒரு ஒளி வந்துட்டு லைட், இன்னொரு ஒளி சவுண்டு. லைட் அண்டு சவுண்டு. இன்றைக்கி நம்ம லைட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். லைட்டுங்கிறது நம்ம இயற்கையாகவே இருக்கிறது சூரியன். சூரியன் நமக்கு வந்துட்டு நேச்சுரல் லைட். லைட்டு இருந்தால் தான் வந்துட்டு நமக்கு பகல். அது இல்லை அப்படின்னா இரவு. இதுதான் இதனுடைய கான்செப்ட். ஃபஸ்ட்டு ஒளி மூலங்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒளியை உமிழும் பொருள்களை வந்துட்டு ஒளி மூலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒளி மூலங்கள் வந்துட்டு இரண்டு வகையாக பிரியுது. ஒன்று இயற்கை ஒளி மூலங்கள், இன்னொன்று செயற்கை ஒளி மூலங்கள். இதில் இயற்கை ஒளி மூலங்கள் அப்படின்னா என்னென்னா, இயற்கையாக ஒளியை உமிழும் பொருட்கள் இயற்கை ஒளி மூலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முதவே சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு சூரியன். சூரியன் ஒரு முதன்மையான இயற்கை ஒளி மூலமாகும். நமக்கு ஒளின்னு நம்ம சொன்னாவே முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது சூரியன் தான். இயற்கையாக இருக்கிறது முதல்ல ஞாபகம் வர்றது சூரியன் தான். இதுதான் வந்துட்டு முதன்மையான இயற்கை ஒளி மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வானில் மின்னும் நட்சத்திரங்கள், இது எல்லாமே வந்துட்டு இயற்கை ஒளி மூலங்கள் தான். இதில் நட்சத்திரங்கள் சூரியனிடமிருந்து வெகு தொலைவில் உள்ளதால் அவை தரும் ஒளியின் அளவு குறைவாக உள்ளது. அதனால தான் வந்துட்டு நமக்கு ஒளின்னு சொன்னாவே நட்சத்திரம் பெருசாக ஞாபகம் வராது. ஆனால் அந்த நட்சத்திரமுமே ஒளி கொடுக்குது நமக்கு. அது மின்னுது இல்லையா, அது மின்னும்போது ஒளி தருது நமக்கு. ஆனால் அது சூரியன்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்கனால அதனுடைய ஒளியின் அளவு வந்துட்டு குறைவாக வருது. இரவில் வந்துட்டு சந்திரன் ஒளியை தருது. ஆப்வியஸாக சந்திரன் தருது. ஆனால் சந்திரன் தான் தருதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சந்திரன் வந்துட்டு சூரியனுக்கு முன்னாடி இருக்குது. அதாவது சந்திரனுக்கு பின்னாடி சூரியன் இருந்து சூரியனுடைய ஒளியை தான் சந்திரன் கொடுக்குது. அதனால தான் சந்திரன் ஒளிர்ற மாதிரி நமக்கு தெரியுது. இதில் இயற்கையாக பார்த்திங்கன்னா ஒரு சில உயிரினங்களுமே ஒளியை உமிழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு எடுத்துக்காட்டு வந்துட்டு மின்மினி பூச்சியை சொல்லலாம். மின்மினி பூச்சிக்கு வந்துட்டு அது ஒரு லைட் எரியும் இல்லைங்களா. இப்போல்லாம் மின்மினி பூச்சி எங்கெங்கே இருக்குது, நானே பார்த்ததில்லை ஆக்சுவலாக. ஆனால் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம், படத்தில் எல்லாத்துலேயும் பார்த்துருக்கோம் இல்லையா. மின்மினி பூச்சி வந்துட்டு ஒளி கொடுக்கும். அதுவுமே வந்துட்டு ஒரு இயற்கை ஒளி மூலம்தான். இந்த மாதிரி ஒரு சில உயிரினங்களுக்கு ஏன் இந்த ஒளி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய உடம்பில் இருக்கிற வேதி மாற்றங்கள் தான் அதற்கு காரணம். இந்த மாதிரி சில பூச்சிகளுக்கு உதாரணமாக என்ன சொல்லலாம், ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மின்மினி பூச்சி, அப்புறம் வந்துட்டு கடல்வாழ் உயிரினங்கள், சில தாவரங்கள், அப்புறம் வந்துட்டு உயிரினங்களில் கடல்வாழ் உயிரினங்களில் வந்துட்டு ஜெல்லி மீன்கள், இது எல்லாமே வந்துட்டு இயற்கை ஒளி மூலங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒளி மூலங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். அடுத்தது செயற்கை ஒளி மூலம். செயற்கை ஒளி மூலம் அப்படின்னா, இயற்கையாக எந்த ஒரு பொருளோ எந்த ஒரு தாவரமோ எந்த ஒரு உயிரினமோ ஒளியை உமிழாமல் செயற்கையாக உருவாக்கி ஒளி தர்றதுக்கு பேர் தான் செயற்கை ஒளி மூலம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, டியூப் லைட்டு, அப்புறம் வந்துட்டு மெழுகுவர்த்தி, இது எல்லாமே வந்துட்டு செயற்கை ஒளி மூலம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி செயற்கையாக இருக்கிற ஒளி மூலங்களை வந்துட்டு இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வெப்ப ஒளி மூலங்கள், இரண்டு வாயுவிரக்க ஒளி மூலங்கள். இதில் வெப்ப ஒளி மூலங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பொருட்களை அதிகமாக வெப்பப்படுத்தும் பொழுது அது ஒரு ஒளியை உமிழும். இந்த மாதிரி உமிழக்கூடிய பொருட்கள் தான் வந்துட்டு வெப்ப ஒளி மூலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்துட்டு, நம்ம ஒரு இரும்பு கம்பியை வந்துட்டு நல்லா காய்ச்சினா, அதாவது அதுக்கு நிறைய சூடுபடுத்தினா, பழுக்க காய்ச்சினா, அது வந்துட்டு சிவப்பு மற்றும் மஞ்சள் கலந்த ஒரு நிறத்தை வந்துட்டு உமிழும். இந்த மாதிரி உமிழக்கூடிய பொருட்கள் தான் வந்துட்டு வெப்ப ஒளி மூலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எரியிற மெழுகுவர்த்தி. நம்ம மெழுகுவர்த்தியை வந்துட்டு அந்த திரியை ஏற்றும்போது அது சூடு, நிறைய சூடு வரனால தான் அதில் வந்துட்டு ஒளி வருது. இதுதான் வெப்ப ஒளி மூலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு வாயுவிரக்க ஒளி மூலங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மின்சாரத்தை குறைந்த அழுத்தம் கொண்டு சில வாயுக்களின் வழியே செலுத்தும் பொழுது அவ்வாயுக்களின் வழியே மின்னிறக்கம் ஏற்பட்டு ஒளியை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற டியூப்லைட். இந்த டியூப்லைட்டுக்குள்ளே ஒரு விதமான வாயு இருக்கும். அந்த வாயுவோட ரியாக்ட் ஆகி அந்த வாயுவும் கரண்ட்டும் ரியாக்ட் ஆகி தான் நமக்கு ஒளியாக வெளியே தெரியுது. அதே மாதிரி நியான் விளக்கு, சோடியம் ஆவி விளக்கு, இது எல்லாமே வந்துட்டு வாயுவிரக்க ஒளி மூலங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒளியின் பண்புகள். ஒளியின் பண்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒளியின் நேர்கோட்டு பண்பு, ஒளியின் எதிரொலித்தல் பண்பு, ஒளியின் வேகம், பொருளோடு ஒளியின் செயல்பாடு, அதனுடைய நிறமாலை, இது எல்லாமே ஒளியின் பண்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒளியின் பாதை பற்றி பார்க்கலாம். ஒளியின் பாதை, ஒளி எவ்வாறு செல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு அடர்ந்த காட்டில் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி எப்படி வரும், அந்த கிளைகளுக்குள்ளே புகுந்து நேர்கோட்டில் வருது, அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஜன்னல் வழியாக ஒளி எப்படி வருது, நேர்கோட்டு, அதாவது ஒரு சாய்வாக இருந்தாலுமே அது வந்துட்டு ஒரு நேரான ஒரு கோடு மாதிரி தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் லேசர் லைட்டு. நம்ம சின்ன வயசுலலாம் இந்த லேசர் லைட் வச்சு விளாண்டுருப்போம் இல்லைங்களா, அது வந்துட்டு எப்படி ஒளி இருக்குது, நேராக தான் இருக்கும், ஒளி வந்துட்டு நேர்கோட்டில் தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒளி வந்துட்டு நேர்கோட்டு பண்பில் தான் இருக்குது அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்ச அறிவியல் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அல் ஹசன் ஹயத்தம். அல் ஹசன் ஹயத்தம், இவர் தான் முதல்ல இந்த ஒளியலை கண்டுபிடிச்சவர். அடுத்தது சோலோகிராஃபி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கேமராவின் தொழில்நுட்ப முன்னேற்றம் அடையாத காலத்தில் ஊசித்துளை கேமரா சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய பயன்பட்டுள்ளது. இந்த மாதிரி பயன்படுத்தப்பட்ட முறையின் பேர் தான் வந்துட்டு சோலோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேமரா வந்துட்டு எதுக்கெல்லாம் பயன்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிலையாக இருக்கிற பொருட்களை புகைப்படம் எடுக்க பயன்பட்டது, அதுக்கப்புறம் சூரிய கிரகணத்தை வந்துட்டு பார்க்கறதுக்கு பயன்பட்டது, அதை பதிவு செய்கிறதுக்கும் இதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒளியின் எதிரொலிப்பில் பயன்படுத்தப்படும் வரையறைகள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு கீழே இருக்கிற பேஸ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிரொலிப்பு பரப்பு, எதிரொலிக்கும் பரப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மேலே ஃபஸ்ட்டு படுற கதிர் என்னன்னு பார்த்தீங்கன்னா படுகதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற கதிர் என்னது, எதிரொலிப்பு கதிர். இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது குத்துக்கோணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படுகதிருக்கும் குத்துக்கோணத்துக்கும் நடுவில் இருக்கிறது படுகோணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குத்துக்கதிருக்கும் எதிரொலிப்பு கதிருக்கும் நடுவில் இருக்கிறது எதிரொலிப்பு கோணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படுகோணத்தை வந்துட்டு ஐ அப்படிங்கிற எழுத்து மூலமா குறிப்பிடுறோம். அதே மாதிரி எதிரொலிப்பு கோணத்தை ஆர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். அடுத்தது ஒளி எதிரொலிப்பு விதிகள். இது என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விதி வந்துட்டு படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது ஐயும் ஆறும் சமமாக தான் இருக்கும். அடுத்தது படுகதிர், குத்துக்கோடு மற்றும் எதிரொலிப்பு கதிர் ஆகியவை ஒரே தளத்தின் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த அதை வந்துட்டு உங்களுக்கு டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்தது எதிரொலிப்பின் வகைகள். எதிரொலிப்பின் வகைகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு தான். ஒன்று வந்துட்டு ஒழுங்கான எதிரொலிப்பு, இன்னொன்று ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. ஒழுங்கான எதிரொலிப்புனா ஒரு ஈவனாக இருக்கிற ஒரு சர்ஃபேஸில் ஒரு லைட் படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நேராக தான் எதிரொலிக்கும். அப்படி எதிரொலிக்கக்கூடிய ஒளி வந்துட்டு ஒழுங்கான எதிரொலிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சொரசொரப்பான பரப்பில் ஒளி படுது அப்படின்னா அந்த பரப்புக்கு தகுந்த மாதிரி தான் ஒளி வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் வந்துட்டு ஒழுங்கற்ற எதிரொலிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒளிக்கற்றையின் வகைகள். இது வந்துட்டு மூன்று வகைப்படும். முதல்ல இணைக்கதிர்கள், இரண்டாவது குவிக்கற்றை, மூன்றாவது விரிக்கற்றை. இதில் இணைக்கதிர்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒளி வந்துட்டு நேர்கோட்டிலேயே பயணிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குவிக்கற்றை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒளி குவியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளி அதாவது நிறையா இடத்துலேருந்து ஒளி வந்து ஒரே இடத்துல குவியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து விரிக்கற்றை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து நிறையா இடத்துக்கு ஒளி பாயும். அப்படி பாயக்கூடிய ஒளி தான் விரிக்கற்றை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒளியின் வேகம். ஒரு ஒளியினுடைய வேகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஒரு வெற்றிடத்தில் ஒளியானது நொடிக்கு ஒரு நொடிக்கு 300,000 கிலோமீட்டர் தொலைவு செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒளியினுடைய வேகத்துக்கு இந்த உலகத்தில் வேறு எந்த பொருளுமே பயணிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் வந்துட்டு ஒளியை விட வேகமாக வேறு எதுவுமே இல்லை. அதாவது ஒரு வெற்றிடத்தில் ஒளியை 300,000 கிலோமீட்டர் தொலைவில் செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்துட்டு ஒரு இருட்டு ரயில் ஒரு மின்விளக்கை பொறுத்துனா உடனே அந்த ஒளி வந்துட்டு அந்த அறை முழுவதும் பரவும். ஒளியினுடைய வேகம் தான் இதற்கு காரணம். ஒரு வெற்றிடத்தில் ஒளி வந்துட்டு எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் செல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தொலைவில் செல்லும். எவ்வளோ நேரத்தில்? ஒரு நொடியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ஒளி உட்புகும் திறனை கொண்டு பொருட்களை 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஒளி ஊடுருவும் பொருட்கள், இன்னொன்று பகுதி ஊடுருவும் பொருட்கள், மூன்றாவது ஒளி ஊடுருவா பொருட்கள். இந்த ஒளி ஊடுருவும் பொருட்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒளியை முழுவதுமாக தன் வழியே அனுமதிக்கிறது தான் ஒளி ஊடுருவும் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கண் கண்ணாடி. இந்த கண் கண்ணாடிக்கு இப்போ நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம செல்லில் இருக்கிற டார்ச் லைட்டே போட்டு பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்கு பின்னாடி டார்ச் லைட் அடிச்சிங்கன்னா அந்த லைட் ஃபுல்லாகவே வெளியே வரும். இந்த மாதிரி வர பொருட்களுக்கு பேர் தான் ஒளி ஊடுருவும் பொருட்கள். பகுதி ஊடுருவும் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளியை பகுதியாய் தன் வழியே செல்ல அனுமதிக்கப்படும். அதை ஃபுல்லாக அனுமதிக்காமல் பகுதி அளவு மட்டும் அனுமதிக்கும். இதுதான் வந்துட்டு பகுதி ஊடுருவும் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜன்னலில் வைக்கக்கூடிய அந்த சொரசொரப்பான கண்ணாடி. அதில் வந்துட்டு ஒளி உள்ளே வரும், ஆனால் முழுசாக வராது. இப்போ சூரிய ஒளியே பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி வெளியே இருக்கிறத விட வீட்டுக்குள்ளே அந்த ஜன்னல் கண்ணாடியை தாண்டி வர்றது வரக்கூடிய ஒளி கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி பொருட்கள் தான் வந்துட்டு பகுதி ஊடுருவும் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மூன்றாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளி ஊடுருவா பொருட்கள். இது வந்துட்டு இந்த ஒளியை தனக்குள்ளே ஊடுருவ விடவே விடாது. இந்த மாதிரி இருக்கிற பொருட்கள் தான் வந்துட்டு ஒளி ஊடுருவா பொருட்கள். அதற்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்டிட சுவர்களுக்கு பின்ன சுவர்களுக்குள்ளே ஊடுருவி ஒளி வருவதில்லை, நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த மாதிரி கெட்டியான அட்டை, நம்ம கல், இந்த மாதிரி பொருட்கள் வந்துட்டு ஒளி ஊடுருவா பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நிழலின் பகுதிகள். இது வந்துட்டு இரண்டாக பிரியுது. ஒன்று வந்துட்டு கருநிழல், இன்னொன்று புறநிழல். ஒரு புள்ளி மூலத்திலிருந்து வரும் ஒளியின் பாதையில் ஓர் ஒளிபுகா பொருளை வைக்கும் பொழுது ஒரே சீரான கருமையான நிழல் மட்டுமே தரையில் தோன்றும். இந்த மாதிரி தோன்றக்கூடிய நிழலின் பெயரை தான் கருநிழல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே ஒரு அகன்ற ஒளி மூலத்திலிருந்து வரும் ஒளியின் பாதையில் ஓர் ஒளிபுகும் பொருளை வைக்கும் பொழுது சிறிது கருநிழல் தோன்றும். இந்த கருநிழலை சுற்றி ஓரளவு ஒளியூட்டப்பட்ட நிழல் பகுதி தோன்றுது. இந்த மாதிரி தோன்றக்கூடிய நிழலின் பெயர் தான் புறநிழல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த நிழல்களின் பண்புகளை பற்றி பார்க்கலாம். எல்லா பொருட்களுமே நிழல்களை உருவாக்குவதில்லை, ஒளி ஊடுருவா பொருட்கள் மட்டுமே நிழலை உருவாக்குதுன்னு சொல்லலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம மனிதர்களை சொல்லலாம். மனிதர்களுக்குள்ளே வந்துட்டு ஒளி ஊடுருவாது, அதுக்கு பதிலாக வந்துட்டு நிழலை தான் கொடுக்குது. இந்த மாதிரி நிழலை கொடுக்குற பொருட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒளி ஊடுருவாத பொருட்கள் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிழல்கள் வந்துட்டு எப்பொழுதுமே ஒளி மூலம் இருக்கும் திசைக்கு எதிர் திசையில் தான் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு பொருளின் நிழலை கொண்டு அப்பொருளின் தன்மையை கண்டறிய இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. நிழலை பார்த்து அந்த பொருள் வந்துட்டு எப்படி இருக்கும், அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ஒரு பொருளுடைய நிறம் எதுவாக இருந்தாலும் அந்த நிழலுடைய நிறம் வந்துட்டு கருமையாக தான் இருக்கும். இது வந்துட்டு நேச்சுரலாகவே நமக்கு தெரிஞ்சது தான். மனிதர்கள் எந்த நிறத்தில் இருந்தாலுமே அதனுடைய நிழல் வந்துட்டு கருநிறமாக தான் இருக்கும். மனிதர்கள் மட்டும் கிடையாது, நம்ம பார்க்கக்கூடிய நிழல்கள் எந்த எல்லா நிழலுமே கருமையாக தான் இருக்கும். அடுத்தது ஒளி மூலம், ஒளி ஊடுருவா பொருள், அப்புறம் நிழல், இது மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் தான் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி, சூரிய ஒளி தான் ஒளி மூலம், அப்புறம் ஒளி ஊடுருவா பொருள் வந்துட்டு நம்ம, அப்புறம் நம்மளுடைய நிழல், இது மூன்றுமே வந்துட்டு ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு வெயிலில் நின்ன உடனே நிழலை பாருங்கள், ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும். நீங்கள் திரும்பி நின்று பாருங்களேன், அப்பையும் அந்த நிழல் வந்துட்டு அதே இடத்துல தான் இருக்கும், நம்ம மட்டும்தான் திரும்பியிருப்போம். இதை தான் சொல்கிறாங்க, ஒளி மூலம், ஒளி ஊடுருவா பொருள், அப்புறம் நிழல், இது மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுடைய நிழல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒளியும் பொருளும் எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதை பொறுத்து, அதுக்கப்புறம் பொருளும் திரையும் எவ்வளோ தூரத்தில் இருக்கோ இதை பொறுத்து, இது ரெண்டை பொறுத்து தான் நிழலுடைய அளவானது குறிப்பிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கிரகணங்கள். கிரகணங்கள் வந்துட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இரண்டு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சூரிய கிரகணம், அடுத்து இன்னொன்று வந்துட்டு சந்திர கிரகணம். முதல்ல சூரிய கிரகணம் எப்படி நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சூரியன், அதுக்கப்புறம் பூமி, இதுக்கு இரண்டுக்கும் நடுவில் பூமிக்கு பக்கத்தில் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டு சந்திரன், இது மூன்றுமே ஒரே நேர்கோட்டு பாதையில் சந்திக்கும் பொழுது தான் நமக்கு சூரிய கிரகணம் நடைபெறுகிறது. சூரிய கிரகணம்னா என்னது? சூரியன், சந்திரன் மற்றும் பூமி, இது மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வந்து சந்திக்கும் பொழுது சூரிய கிரகணம் நடைபெறுகிறது. அடுத்தது சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் எப்படி நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சூரியன், அடுத்தது பூமி, அதுக்கப்புறம் சந்திரன், இது மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் நிற்கும் பொழுது தான் சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. இந்த சூரிய கிரகணம் வந்துட்டு பெரும்பாலும் அமாவாசை காலத்தில் தான் நடைபெறும். இந்த சந்திர கிரகணம் வந்துட்டு பௌர்ணமி காலத்தில் தான் நடைபெறும். அடுத்தது சமதள ஆடி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கண்ணாடி, நம்ம முகம் பார்க்குறோம் இல்லையா கண்ணாடி, நம்ம பார்க்கறத வந்துட்டு அப்படியே பிம்பமாக நமக்கு தருது, இதுதான் வந்துட்டு சமதள ஆடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய பண்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் தோன்றக்கூடிய பிம்பமானது நேராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் மெய் பிம்பம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் பொருளும் ஒரே அளவில் இருக்கும், பிம்பமும் பொருளும் ஒரே அளவில் இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு கண்ணாடியில் நம்மளைய பார்த்தோம்னா நம்ம எப்படி இருக்கோமோ அதே அளவில் தான் பிம்பமாக காட்டும், பிம்பமும் பொருளும் ஒரே அளவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சமதள ஆடியிலிருந்து பொருள் இருக்கும் தொலைவும் பிம்பம் தோன்றும் தொலைவும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கண்ணாடியில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்து நின்று பார்த்தா அதனுடைய அந்த பொருள் இருக்கிற தொலைவும் பிம்பம் இருக்கிற தொலைவும் ரெண்டும் சமமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இதில் தோன்றக்கூடிய பிம்பமானது இடவள மாற்றம் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கண்ணாடியில் பார்த்தோம்னா நம்மளுடைய இடது கை வந்துட்டு வலது பக்கம் இருக்க மாதிரியும், வலது கை வந்துட்டு இடது பக்கம் இருக்க மாதிரியும் நமக்கு அந்த பிம்பம் தோன்றும். இதுதான் வந்துட்டு சமதள ஆடியில் தோன்றும் பிம்பமானது இடவள மாற்றம் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்புலன்ஸ்லாம் நம்ம நேராக நம்ம பார்க்கும் பொழுது அந்த வண்டியில் வந்துட்டு அந்த ஆம்புலன்ஸுங்கிற பெயர் வந்துட்டு ரிவர்ஸில் எழுதியிருக்க மாதிரி நமக்கு தெரியும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிற காரோ வண்டியோ அந்த கண்ணாடியில் இருந்து பார்க்கும் பொழுது நேராக அந்த ஆம்புலன்ஸுங்கிற பெயர் வந்துட்டு நேராக தெரியணுங்கிறதுக்காக தான் ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. இதை தான் வந்துட்டு இடவள மாற்றமாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காரணம்தான் வந்துட்டு ஆம்புலன்ஸில் அந்த பெயர் வந்துட்டு ரிவர்ஸில் எழுதுறதுக்கான காரணம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறங்கள். ஒரு ஒரு நிறத்துக்கும் ஒரு ஒரு அலைநீள மதிப்பு இருக்குது. இது வந்துட்டு கண்ணுறு ஒளியின் அலைநீள நெடுக்கமானது 400 நானோமீட்டரிலிருந்து 700 நானோமீட்டர் வரை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணுறு ஒளியின் பட்டை விப்ஜிஆர் எனப்படும், அதாவது VIBGYOR. இதில் விங்கிறது வைலட், ஐங்கிறது இண்டிகோ அதாவது கருநீளம், பீங்கிறது ப்ளூ நீளம், ஜிங்கிறது வந்துட்டு க்ரீன் பச்சை, ஒய் எல்லோ மஞ்சள், ஓ ஆரஞ்சு, ஆர் வந்துட்டு ரெட்டு சிவப்பு. இதுதான் வந்துட்டு கண்ணுறு ஒளியின் பட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த கண்ணுறு ஒளியின் அலைநீள நெடுகம் வந்துட்டு கொஞ்சம் முக்கியமானது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 நானோமீட்டர்லேருந்து 700 நானோமீட்டர் வரை மதிப்பு உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் முக்கியமானது, 400 நானோமீட்டர்லேருந்து 700 நானோமீட்டர். இதில் நானோமீட்டர் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு நானோமீட்டர் வந்துட்டு 10^-9. நானோ அப்படின்னாவே இங்கிலீஷில் வந்துட்டு 9 அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு நானோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10^-9 மீட்டர். ஒரு நானோமீட்டர் வந்துட்டு 10^-9 மீட்டர். இந்த கேள்வியும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்துட்டு இப்போ ஆப்ஷன்ஸில் வந்துட்டு ஒரு நானோமீட்டர் எவ்வளோன்னு கேட்டு 10^+9, 10^-9 கேட்டால் நமக்கு ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆக நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்துட்டு ஒரு நானோமீட்டர் எவ்வளவு, 10^-9 மீட்டர். அடுத்தது நியூட்டன் வட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பல நிறங்கள் சேர்ந்து வெள்ளை நிறத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பின் பெயர் தான் நியூட்டன் வட்டு. இதை கண்டுபிடிச்சவர் வந்துட்டு அறிவியல் அறிஞர் நியூட்டன். அடுத்தது நிறங்களின் தொகுப்பு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 தனித்துவமான நிறங்கள் சேர்ந்து வேற ஒரு நிறத்தை கொடுக்கும். இதில் வந்துட்டு சிகப்பு, பச்சை, நீலம் இது மூன்றுமே வந்துட்டு தனித்துவமான நிறங்கள். இது மூன்று ரெட், க்ரீன், ப்ளூ இது மூன்றுமே வந்துட்டு பேசிக் கலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூன்று நிறங்கள் தான் வந்துட்டு முதன்மையான நிறங்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்துட்டு ஒரு சிவப்பு, ஒரே அளவு சிவப்பையும் ஒரே அளவு நீல நிறத்தையும் கலந்தால் நமக்கு மெஜந்தா நிறம் கிடைக்கும். அதே போல் ஒரே அளவு நீல நிறத்தையும் ஒரே அளவு பச்சை நிறத்தையும் கலந்தீங்கன்னா உங்களுக்கு சயான் அப்படிங்கிற நிறம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரே அளவு பச்சை நிறத்தையும் ஒரே அளவு சிவப்பு நிறத்தையும் கலந்தீங்கன்னா நமக்கு மஞ்சள் நிறம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு நிறத்தையும் கலந்து கலந்து தான் நமக்கு புது நிறங்கள் கிடைக்கிது. உங்களுக்கு வந்துட்டு 2 நிறம்தான் கிடையாது, 3, 4 எத்தனை நிறங்கள் வேணாலும் நீங்கள் கலக்கலாம். புதுசு புதுசாக நிறங்களை கண்டுபிடிக்கிறது வந்துட்டு இப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய நிறங்களை வந்துட்டு கலந்து 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 தான் கண்டுபிடிக்கிறாங்க. இதுவே வந்துட்டு இந்த பேசிக் கலரான சிகப்பு, நீலம், பச்சை ஒரே அளவு, ஒரே சமமான அளவு இது மூன்றையும் நீங்கள் கலந்தீங்கன்னா நமக்கு வெள்ளை நிறம் கிடைக்கும். அவ்வளோதான் இன்னைக்குடைய பாடம் வந்துட்டு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து இப்போ வந்துட்டு நம்ம 7th ஸ்டாண்டர்டுடைய ஒளியியலை பற்றி படித்தோம். அடுத்த தொகுப்பில் 8th ஸ்டாண்டர்டுடைய ஒளியியலை பற்றி படிக்கலாம். நன்றி. நான் அமிர்தவர்ஷினி.
நேர்களே, இதுவரை திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திருமதி பி அமிர்தவர்ஷினி அவர்கள் வழங்கிய உன்னால் முடியும் குரூப் 4 யூனிட் 1 பொது அறிவியல் தற்பொழுது நமது பண்பலையில் கேட்டீர்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.